அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சிகள் புதுக்கோட்டை நிர்வாகமும் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் சேர்ந்து நடத்தும் 5வது புத்தக திருவிழாவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆற்றிய சிறப்பு சொற்பொழிவினை நமது பண்பலையில் கேட்கலாம்.
நம்மளை கை தூக்கி கொண்டு போகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளே முயற்சி செய்து நம்மளுடைய படிப்புனாலையும் நம்மளுடைய கல்வினாலையும் நம் புத்தக வாசிப்புனாலையும் நம்மால் தன்னம்பிக்கையோடு மேல் நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும், புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அதோடு இல்லாமல் புத்தகத்தினால் நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் பயக்குது அப்படிங்கிற பல தகவல்களையும், புதுக்கோட்டையில் புத்தகங்களுக்கென்றே ஒரு திருவிழா, புத்தக திருவிழா, 5வது புத்தக திருவிழாவில் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் புத்தகத்தின் அவசியத்தை குறித்தும் பல்வேறு தகவல்களையும் எடுத்து கூறி உரையாற்றினார். இதை பற்றி விரிவான வகையில் கேட்கலாமா?
புதுக்கோட்டை எப்போதுமே அறிவு சார்ந்த கோட்டையாக இருந்திருக்கிறது, அன்பு சார்ந்த கோட்டையாக இருந்திருக்கிறது, அறிவும் அன்பும் இணைந்த பண்பாட்டு கோட்டையாக இருந்திருக்கிறது. அந்த நிலையில் தான் இங்கு எப்போதுமே அறிவு ஜீவிகள் இந்த மண்ணிலே எப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குன்றக்குடிக்கு அடுத்து பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகள் புதுக்கோட்டையில் தான் நாம் கலந்து கொள்கிறோம். மறைந்த இசு மலையப்பனார் திருக்குறள் பேரவையை கொண்டு புதுக்கோட்டை என்றும் திருக்குறளை பரப்பிய இசு மலையப்பனார் எல்லா நிகழ்வுக்கும் பிரபலராக விளங்குகிற அன்புக்குரிய சீது சின்னப்பா அவர்கள் இப்படி எத்தனை எத்தனை மகத்தான மனிதர்களை கொண்ட புதுக்கோட்டையிலே இன்று புத்தக திருவிழாவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியின் மன நிறைவு. உலகமே உன்னை உதறி எறியட்டும், உறவுகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகட்டும், நண்பர்கள் கூட நட்டாற்றில் விட்டுவிட்டு செல்லட்டும், திடீரென உன்னை தனிமை சிறையில் வைத்தால் உன்னை விட்டு விலகாத உறவு எது என்ற கேள்வியை கேட்டால் உலகம் முழுதும் அதற்கு கிடைத்த ஒரே விடை, எல்லா உறவுகளும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத உறவு புத்தகங்கள், புத்தகங்கள், புத்தகங்கள் என்பதுதான் பதிலாகிறது. இங்கே முன்னர் குறிப்பிட்டதை போல நான் உன்முன் தலை குனிந்தேன், உன்முன் தலை குனிந்தேன், அதனால் பலர் முன் தலை நிமிர்ந்தேன், நன்றி புத்தகமே நன்றி. தலை நிமிர்ந்த வாழ்க்கைக்கு புத்தகம்தான் காரணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம் மகாசன்னிதானமும் சரி நாமும் சரி அடிக்கடி மாணவர்களும் குறிப்பிடுவது இதைத்தான். தீபாவளி வந்தால் புதிய ஆடை வாங்குகிறோம், கடைகடையாய் ஏறி இறங்கி, பொங்கல் வந்தால் புதுப்பானையில் பொங்கல் இடுகிறோம், கலைமகள் விழா வரும் சரஸ்வதி பூஜை அன்றுதான் படிக்கக் கூடாது என்று புத்தகங்களை மூடி வைத்து பூஜைக்கிறோம். மாணவ செல்வங்களே, தீபாவளிக்கு புதிய ஆடை வாங்குவதைப் போல, பொங்கலுக்கு புதுப்பானையில் பொங்கல் வைப்பதைப் போல கலைமகள் விழா அன்று நீங்கள் புதிய புத்தகங்கள் வாங்கி நண்பர்களுக்கு பரிசாய் தர வேண்டும். அது ஆன்மீக விழா மட்டுமல்ல, அறிவு திருவிழாவாக மாற வேண்டும் என்று பாரதியும் சொன்னால் அதைத்தான் நாமும் வழிமொழிகிறோம். எண்ணி பார்க்கிறோம் நண்பர்களே, எழுத்துக்கும் பேச்சுக்கும் இலக்கணம் கண்ட மொழி அல்ல உலகத்தில் தமிழ் மொழி. மக்களின் வாழ்க்கைக்கான மொழியாக தமிழ் மொழி விளங்கி இந்த மொழியிலே தான் அகமும் புறமும் உண்டு. இந்த மொழி தான் காயப்பட்டு சேதப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்ட மொழி. இன்று செம்மொழி சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறது. எண்ணி பார்க்கிறோம், ஒரு காலத்தில் அரண்மனைகளில் உலா வந்த தமிழ், மன்னர்களால் போற்றப்பட்ட தமிழ், எவருக்குமே கிடைக்காத அரிய நெல்லிக்கணி அது எனக்கு கிடைத்தது. அதியன் என்ற மன்னனுக்கு அரிய நெல்லிக்கணி கிடைத்தது. அதை அவன் உண்ண விரும்பவில்லை, அருந்தமிழ் மூதாட்டி அம்பைக்கு தந்தான். எதற்காக? அந்த மூதாட்டி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கல்ல, அருமை தமிழ் மொழி இந்த மண்ணிலே நெடுங்காலம் வாழ வேண்டும் என்பதற்கு. அது அரண்மனைகளில் உலா வந்து மன்னர்களால் போற்றப்பட்ட தமிழ் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தது. 7வது நூற்றாண்டு வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், குற்றம் சுற்றம் பொய், நட்பு பொய், எல்லாம் பொய். ஓடு இடுகாடு நோக்கி ஓடு, நடு வீட்டை விட்டு ஓடு என்று புறநெறிகள் இங்கே படையெடுப்பு நடத்தியது. புறநெறிகள் பண்பாட்டு படையெடுப்பு நடத்திய போதுதான் என் தமிழ் மொழிதான் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு வழிகாட்டுகிறது என்று ஏழாம் நூற்றாண்டில் மதுரை திருவீதியிலே ஒரு போராட்டம் நடக்கிறது. ஒரு முனையில் திருஞான சம்பந்தர் பெருமான், மறுமுனையில் சமணர்கள். இந்த போராட்டத்தில் யாருக்கு வெற்றி? சேக்கிழார் ஒரு தேர்தல் ஆணையத்தை கூட அறிவிக்கிறார். ஒரு முனையில் திருஞான சம்பந்தர் பெருமானும் மறுமுனையில் சமணர்களும். இந்த சொற்போரிலே திருஞான சம்பந்தர் பெருமானின் வெற்றி யாரின் வெற்றி? அது சமயத்தின் வெற்றி அல்ல, தமிழின் வெற்றி என்று அறிவிக்கிறார் சேக்கிழார். செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறை வெள்ளை இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக இந்த காலகட்டத்தில் சமய உலகத்தால் தமிழ் வளர்க்கப்படுகிறது. தமிழும் சமயமும் பின்னி பிணைந்து கிடக்கிறது. அதற்கு பிறகு காலம் ஓடுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் நாடு அறிவிப்பட்டு கிடக்கிறது. வினாக்குறி போல் மறைந்து கிடக்கிற தமிழர்கள், ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்க அச்சப்பட்டு கிடக்கிற தமிழர்கள், இவர்களை வியப்புக்குறியாக யார் மாற்றுவது? காலத்தின் கருணையாய் பாரதி நமக்கு கிடைத்தார்.
புரட்சி கவிஞரே சொல்கிறார், இன்பத் தமிழ்கல்வி எல்லோரும் கற்றவர், இன்பத் தமிழ்கல்வி எல்லோரும் கற்றவர் என்ற நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் உண்டாகும் என்று சொல்கிறார். துன்பங்கள் நீங்குவதற்கான ஒரே வழி தமிழ் கற்பது என்று சொல்கிறார், தமிழ் வழியில் கற்பது என்று சொல்கிறார். அந்த நிலையிலேதான் ஒரு காலத்தில் மன்னர்களால் போற்றப்பட்ட தமிழ், ஒரு காலத்தில் ஆலய வாசம் செய்த தமிழ், ஒரு காலத்தில் நாட்டு விடுதலைக்கு தன்னை ஒப்படைத்த தமிழ், கடைக்கோடி மனிதனின் பந்தியில் பரிமாறப்பட்ட தமிழ், இந்த எல்லா தளங்களையும் தாண்டி கால வெள்ளத்தில் அழியாமல், எந்த மன்னருக்கும் வெண் சாமரம் வீசாமல், எந்த அரசுக்கும் வெண்கொற்ற கொடி பிடிக்காமல், எந்த சமயத்தின் சாயத்தையும் பூசிக்கொள்ளாமல், உலக மானுடத்திற்காகவே மட்டும் பாடப்பட்ட ஒரு அறநூல் இருக்குமேயானால் அது தேனார் தீந்தமிழ் திருக்குறள் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த தளத்திலே தான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். மகாத்மா காந்தியடிகள் சொல்வார், நான் ஒரு சாதாரண மோகன்தாஸ் இளம் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்கா போனேன், மகாத்மாவாக யார் என்னை மாற்றினார்கள், என்னை யார் அகிம்சாவாதியாக மாற்றினார்கள், என்னை அகிம்சாவாதியாக மாற்றி காட்டியவர்கள் தமிழர்கள்தான் என்று சத்தியம் செய்வார். இந்தியர்களின் திருமண சட்டம் தென்னாப்பிரிக்காவில் செல்லாது என்று வெள்ளை அரசாங்கம் ஆணையிடுகிறது. அதை எதிர்த்து வீதியில் தீரத்தோடு போராடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான். வள்ளியம்மை என்ற பெண், 17 வயது பெண், +1 படிக்கிற வயது, சிறையில் அவளை அடைத்து விட்டார்கள். சிறையில் அடைபட்ட அந்த 17 வயது பெண்ணை ஜம்மு காலத்தில் சுருட்டி காந்தியடிகள் கையிலே கொடுக்கிறார்கள். உயிர் போகிற தருவாயில் வள்ளியம்மை இருக்கிறாள், 17 வயது பெண். மரணத்தின் தருவாயில் இருக்கிற அந்த பெண்ணிடம் காந்தியடிகள் காதறியே ரகசியமாய் கேட்கிறார், வள்ளியம்மை நீ சிறைக்கு சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா? அந்த பெண் சொல்கிறாள், நான் சிறைக்கு சென்றதற்காக ஒருபோதும் வருத்தப்படவில்லை, இன்னொரு முறை சிறைக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் செல்வதற்கு சித்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னாள். சில பல நாட்களில் வள்ளியம்மை தன் வீர விழிகளை மூடிவிட்டாள். இப்போது காந்தியடிகள் சொல்கிறார், யார் என்னை அகிம்சாவாதியாக ஆக்கினார்கள்? வள்ளியம்மை போன்ற தமிழ் பெண்கள்தான் என்னை அகிம்சாவாதியாக ஆக்கினார்கள். அதற்காகத்தான் நான் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், என் பணிச்சுமை காரணமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று என்றார். எப்போது கேட்டாலும் உங்களுக்கு பிடித்த ஒரு தமிழ்ச் செயலை சொல்லுங்கள் என்றால் காந்தியடிகள் மலலை மொழியில் சொல்வாராம், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை மலலை மொழியில் அன்போடு சொல்வாராம். அதனால் தான் எண்ணி பார்க்கிறோம் நண்பர்களே, உலகத்தில் நமக்கு நிறைய சந்தேகங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள். இணையதளங்கள் வந்துவிட்டது, செல்போன்கள் சிணுங்குகிறது, ஆனால் சிக்கல்கள் தீர்ந்த பாடில்லை. சிக்கலுக்கான தீர்வு எது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் பாட்டன் சொல்லிவிட்டான், உன் எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு இதுதான், கற்பது ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டான். கற்க என்றான். எல்லா தாயும் 10 மாதம் சுமந்து உலகத்திற்கு வெளியே அனுப்புவது ஒரு விலங்கைத்தான். அந்த விலங்கை மனிதனாக எது மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் கல்வி, அதுதான் கற்றல். கற்றல் தான் விலங்கை மனிதனாக மாற்றி காட்டுகிறது, சிந்திக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. அதனால் தான் திருவள்ளுவர் சொன்னார், எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே தீர்வு கற்க என்றார், கசடர கற்க என்றார், கற்றதன் வழியில் நிற்க என்றார், ஆனால் என்ன நடக்கிறது? கற்பதற்கும் செயல்படுவதற்கும் முரண்பாடுகள். ஒரு இளைஞன் எங்கு சென்றாலும் தன்னுடைய கையில் மடிக்கணினியை வைத்துக் கொண்டு இயக்கிக் கொண்டு போனான். தேநீர் கடைக்கு போனால் மடிக்கணினியில் தான் அவன் கணக்கு பார்ப்பான். காய்கறி சந்தைக்கு போனால் மடிக்கணினி கூட்டல் போடுவான். படிக்காத என் தாயோ வாய்க்கணக்கு சொல்லுவார். இவன் அப்படி போகிற போது ஒரு கிராமத்தில் ஆட்டு மந்தை சென்று கொண்டிருக்கார். ஆட்டு மந்தையை அவன் மேய்த்து கொண்டிருந்தான். மேய்ப்பவன் இவன் அவனிடம் பேச்சு கொடுக்கிறான். தம்பி, உன் ஆட்டு மந்தையில் எவ்வளோ அடுப்பா இருக்கு? அவன் கேள்வியை பற்றி அலட்சியப்படுத்திட்டு ஆடு மேய்க்கிறதுலே இருந்தான். விடலை இவன். ஓ, உனக்கு ஆட்டுக்கணக்கு தெரியலை போல. உன் ஆடு எத்தனை ஆடு நான் சரியாக கணக்கு சொல்கிறேன். சொல்லிட்டா நீ எனக்கு ஒரு ஆட்டை பரிசாக தரணும். அவன் எதுவுமே கேட்கல. ஆடு மேய்க்கிறதுலே கவனமாக இருக்கிறான். இவனே கேள்விகளை கேட்டு இவனே பதிலை சொல்லிவிட்டு மடிக்கணினியில் வரைபடத்தை வட்டமிட்டு ஆட்டு மந்தையை வட்டமிட்டு எத்தனை ஆடு என்று கணக்கை போட்டு ஒரு சீட்டை எடுத்து கொடுத்தான். தம்பி, உன் ஆட்டு மந்தையில் 1232 ஆடு இருக்குது. கணக்கு சரிதானே? இப்போயும் அவன் பேசலை, மேய்க்கிறவன். சரி, நான் பரிசாக ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு போகிறேன், உனக்கு கணக்கு சொல்லிட்டேன்னு சொல்லி இவன் ஒரு ஆட்டை தூக்குறான். இப்போ தான் ஆடு மேய்ப்போன்னு பேசினான். தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. என் ஆட்டு மந்த கணக்கு எனக்கு எப்பயும் தெரியும். தூக்கத்தில் தட்டி எழுப்புனாலும் சொல்லுவேன். ஒரு ஆடு காணாமல் போனால் என் பசி பறந்து போகும், தூக்கம் தொலைந்து போகும். ஆடு கிடச்சாதான் பசி ஆறுவே தூங்குவேன். என் ஆட்டு கணக்கு 1232 ராத்திரியில் தட்டி கேட்டாலும் சொல்லுவேன், பகலில் கேட்டாலும் சொல்லுவேன். இதுக்கு இந்த மடிக்கணினி வேண்டாம் தம்பி. நீ ஆடுன்னு தூக்கிட்டு போறே, அதை கீழே இறக்கி விடு. அது ஆடு இல்லை, நான் வளர்க்குற நாய்க்குட்டி என்று சொன்னார். படித்தவன் எங்கே செல்கிறான்? இதைத்தான் அடிக்கடி சொல்வார்கள். எம்ஏ படித்தவன் ஒருவன் கிராமத்து செக்காலையை பார்க்கிறான். மாடுகள் சுற்றி வருகிற நிலையை பார்க்கிறான். அந்த செக்காலைக்காரரிடம் கேட்டான், மாடு சுற்றி வர்றதை பற்றியே நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? இந்த மாடு அப்படியே நின்றுக்கிட்டா என்ன செய்வீங்க? எங்களை மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? தம்பி, அப்படிலாம் செய்யாது. எப்படிங்கயா தெரியும்? அது கழுத்தில் மணி இருக்குப்பா. அந்த மணி சத்தத்தை கேட்டுட்டு ஆடு மாடு சுற்றி வருதுன்றது தெரியும். மணி சத்தம் நின்னால் மாடு சுற்றி வரல. உடனே ஒரு அகட்டு போடுவேன், மாடு சுற்றி வரும். இப்போ அவன் கேட்குறான், ஐயா, மாடு நின்ன இடத்துலே நின்றுக்கிட்டு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருந்தா? அவர் அப்படியே முறைச்சி பார்த்தார். தம்பி, நீ எம்ஏ படிச்சிருக்கேல, மாடெல்லாம் அப்படி செய்யாது. ஏங்கய்யா, அது எம்ஏ படிக்கலை தம்பி. கற்றவன் கற்றதை கேட்டவன், கேட்டதை சிந்தித்தவன், சிந்தித்த பாதையின் செயல்பட மறுத்தால் அவன் பேதையின் பேதை என்று சொல்கிறார் திருவள்ளுவர். யார் முட்டாளே? நிறைய படித்தவன் இல்லை, பட்டம் பெற்றவன் இல்லை, படித்தும் படிக்காதவன் போல நடந்து கொள்கிறானே, தெரிந்தும் தெரியாதவன் போல நடந்து கொள்கிறானே, அறிந்தும் அறியாதவன் போல் நடந்து கொள்கிறானே, அவன்தான் முட்டாள் என்று சொல்கிறார். எம்ஏ படித்தவன் நினைக்கிறான் நம்ம தான் அறிஞன் என்று, எம்பில் படித்தவன் நினைக்கிறான் நாம் அவனை விட பெரியவன் என்று, முனைவர் பட்டம் பெற்றவன் சொல்கிறான் எம்ஏ எம்பியில விட நாம் பெருசு என்கிறான். அரங்கத்தில் அருமையாக பேசிவிட்டால் தான் தான் மேதவையின் முகவரி என்று நம்புகிறான். சில நூல்களை பதிப்பித்து விட்டால் தன்னை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அறிவித்துக் கொள்கிறான். எது உலகத்தின் அறிவு? திருவள்ளுவர் தான் சொன்னார். எது அறிவு? அருமையான விளக்கம். உலகத்தில் எவரும் சொல்ல முடியாத விளக்கம். உலகத்தில் நேற்று துன்பம் இருந்தது, நேற்று முன்தினம் சுனாமி அடித்தது, நேற்றோ கொரோனா வந்தது, இன்று ஏதோ ஒரு பேரிடர் வரும், நாளை இதை காட்டிலும் ஒரு பேரிடர் வரும், பெரும் தொற்று வரும். ஆனால் நேற்றைய துன்பத்தை எது இன்றைக்கு இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று சொல்கிறார். இதைத்தான் கவியர் சர் கண்ணதாசன் தன் பாட்டில் அருமையாய் சொல்வார். தங்கமூர்த்தி போன்றவர்கள் அதிகம் பழக்கப்படுத்துகிற பாடல்தான். கடவுளோடு கவிஞர் பேசுவார். கண்ணதாசனை கேட்டார்கள், உங்கள் சம்பளம் எவ்வளவு? அப்போ அவர் சொன்னார், நான் இந்தியாவின் குடியரசுத் தலைவரை போல சம்பளம் வாங்குகிறேன், இந்தியாவை போலவே கடனும் வாங்குகிறேன். கேள்வியிலேயே ஒரு கேலி, நீ எல்லாம் சுயசரிதை எழுதுறியான். கவிஞர் பதில் சொன்னார், காந்தி நேரு போன்ற பல மகத்தான மனிதர்கள் தன் வரலாற்றை எழுதியது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு. காந்தி நேரு போன்ற பல மகத்தான மனிதர்கள் வரலாறு எழுதியது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது. நான் என் வரலாற்றை பதிவு செய்வது ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை. மலேசியாவுக்கு போனார். கார் வேகமாக போகுது, ஓட்டுநர் கொஞ்சம் மெதுவாக போப்பாடினார். அவர் கேட்கல, அழுத்தி சொன்னார் மெதுவாக போ, கேட்கல, இன்னும் கொஞ்சம் வேகமாக சொன்னார் மெதுவாக போ. இப்போ தான் ஓட்டுநர் சொன்னார், ஐயா, இந்த நேரத்தில் போனால் தான் நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்தில் போக முடியும். கவிஞர் சொன்னார், 10 நிமிடம் தாமதமாக போனால் பரவாயில்லப்பா, 10 வருஷம் முன்னாடியே உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. அவர்தான் கடவுளிடம் பேசினார். பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன், கடவுளிடம் கேட்ட கேள்வி. பிறந்துவார் என இறைவன் பணித்தான். இறப்பினில் வருவது யாதென கேட்டேன், இறந்துவார் என இறைவன் பணித்தான். மனையாள் சுகமனில் யாதென கேட்டேன், மணந்துவார் என இறைவன் பணித்தான். இப்படி எல்லாவற்றையும் அனுபவித்து அறிவதுதான் வாழ்வு எனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அவன் அருகே வந்து அமைதியாய் சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்று. பட்டறிவுதான் கடவுளுக்கு இணையானது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் சேல்ஸ், இட் இஸ் அவைலபிள் ஒன்லி த்ரூ தி எக்ஸ்பிரிமெண்ட். ஆய்வுக்கூடத்தினுடைய முடிவு எங்கும் விலைக்கு வாங்க பெறப்பட்டதல்ல, அது வேர்வையின் விளைச்சல், உழைப்பினுடைய பிரசவம். அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய கல்வி அறிவாளிகளை உருவாக்குகிறது, மருத்துவர்களை உருவாக்குகிறது, பொறியாளரை உருவாக்குகிறது, தொழில் வல்லுநர்களை உருவாக்குகிறது, ஆனால் மனிதர்களை உருவாக்க தவறிவிடுகிறது. நம்முடைய கல்வி மனிதர்களை உருவாக்குகிற திசை நோக்கி சிந்திக்க வேண்டும். குழந்தையிலே ஒரு நண்பகல் வேளையில் ஒரு பள்ளிக்கூரை தீப்பிடித்தது. தீப்பிடித்த பள்ளிக்கூரைக்கு கீழே ஒரு இளம் பிஞ்சு மலலை மலர், தாரணிகா என்று அந்த குழந்தைக்கு பெயர். குழந்தை பள்ளிக்கூடத்தின் தீபத்தில் சிக்கிக்கொண்ட மழலை மலர். தாரணிகாவை அவள் சித்தப்பா நெருப்பு வளையத்திற்குள் புகுந்து தூக்குறார். அந்த தங்க மழலை மகள் கருகி கொண்டிருக்கிறது, தசையெல்லாம் தீப்பிடித்திருக்கிறது, உயிர் போகிற தருவாய். அந்த மழலை மலர் மரணத்தின் கடைசி நொடியில் தன் சித்தப்பாவிடம் சொல்கிறது, சித்தப்பா என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என் தோழிகள் நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்கள முதல்ல காப்பாற்றுங்க என்று சித்தப்பாவின் மடியில் உயிர் விட்டாள் தாரணிகா. இப்போது சொல்லுங்கள், கல்வி எதை தர வேண்டும், மனிதத்தை தர வேண்டும் என்பதற்கான அடையாளம்தான் தாரணிகா போன்ற மழலை மலர்கள். அறிவுலகத்தின் பயணம் ஒரு முற்றுப்பெறாத பயணம். இந்த அரங்கத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கிற மின்சார ஒளிவிளக்கு, இந்த மின்சார ஒளிவிளக்கை கண்டறிவதற்கு ஒருவன் இரவெல்லாம் பகலாய் விழித்திருந்து உழைத்தான், 10,000 தடவை முயற்சிதான். நேர்மின் முனையும் எதிர்முனை முனையும் சந்தித்துக் கொள்ள வேண்டும், கைகுலுக்கிக் கொள்ள வேண்டும். நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக்கொள்கிற ஒற்றை வாய்ப்பிற்காக 10,000 தடவை முயற்சி செய்தார். 10,000 தடவையும் தோற்று போனார். 1,001 தடவையாக நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் உரசிக்கொண்டு முதல் மின்சார ஒளிக்கிற்று தோன்றுகிறது. ஆனந்த கூத்தாடினான். படுக்கையறை தான் அவனுக்கு ஆய்வுக்கூடம், ஆய்வுக்கூடம் தான் படுக்கையறை. பக்கத்தில் படுத்திருந்த தன் மனைவியை தட்டி எடுப்பிச் சொன்னான், பார், உலகத்தினுடைய முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிற அற்புத காட்சியை பார் என்று மனைவியை தட்டி எழுப்பி சொன்னாள். மனைவி கண்ணை கசக்கி விட்டு சொன்னாள், கண் கூசுகிறது, இந்த விளக்கை அணைத்து விட்டு படுங்கள் என்றாள். ஒரு அறிவுஜீவிக்கு கிடைத்த பாராட்டு. அவன் ஆய்வுக்கூடம் எரிந்தது, ஆகாயம் தெரிந்தது. அவன் தன் மகனை அழைத்தான், உன் அம்மாவை கூட்டி வா, நம் ஆய்வுக்கூடம் எரிந்த காட்சியை பார்த்தால் அவள்தான் முதலில் ஆனந்தப்படுவாள். அவன் நண்பர்கள் கேட்டார்கள், உன்னுடைய அத்தனை ஆய்வு முடிவுகளும் எரிந்து போயிற்றே, உன்னுடைய அத்தனை ஆய்வு முடிவுகளும் எரிந்து போயிற்றே என்று நண்பர்கள் கேட்டார்கள். அமைதியாய் அடக்கமாய் சொன்னான், நேற்று வரை நான் கண்டறிந்த தவறுகள்தான் எரிந்து போயிருக்கிறது, நாளையிலிருந்து நான் புதியனகான புறப்படுவேன் என்று அதற்கு பிறகு 1,700 கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்தான். இதை சொன்னார்களே ஸ்டீபன் ஹாக்கிங், இயற்பியல் உலகத்தின் பல மர்ம பிரதேசங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் ஸ்டீபன் ஹாக்கிங். அவர் 15 வயதிலேயே அவரை மருத்துவர்கள் கைவிட்டார்கள். இவர் பிழைக்க மாட்டார், லாயக்கு இல்லை, எந்த நேரத்திலும் மரணத்தை தழுவுவார். கழுத்துக்கு கீழே அவர் ஒரு டெட் பாடி, செயல்படாத உடம்பு. தலைப்பாகம்தான் ஸ்டீபன் ஹாக்கிங்கு செயல்பட்டது. மருத்துவர்கள் கைவிடப்பட்ட 15 வயதிலேயே இவர் உதவ மாட்டார் என்று சொல்லப்பட்டவர் 76 வரை வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததல்ல, அவர் செய்த சாதனை பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கிற சாதனை. இவர்தான் அடுத்த ஐன்ஸ்டீன் என்று சொன்னார்கள். இங்கே குறிப்பிட்டார்களே, எ பிரீப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற புத்தகத்தை உலகத்திற்கு தந்தார். அது அறிவியல் உலகத்தின் பல மர்ம முடிச்சுகளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. 1,00,000 பிரதிகள் அந்த புத்தகம் வந்த நாளன்றே விற்று தீர்ந்தது. விற்பனை வேகத்திற்காக அந்த புத்தகம் பேசப்படவில்லை, அது செய்த சாதனை அறிவியல் உலகத்தின் அற்புத சாதனைக்கு காரணமாய் இருந்தது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி என்று சொன்னார் திருவள்ளுவர். தன் உடல் செயல்படாத போதும் உலகம் செயல்படுவதற்காக தன்னையே அர்ப்பணித்தவர் தான் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள். அவரே சொன்னார் ஐன்ஸ்டீனை பற்றி, நான் ஐன்ஸ்டீன் இல்லை, அவர் உயர்ந்த நிலையில் இருப்பவர். விண்வெளித்துறை இன்று கம்பீரமாய் உயர்ந்து நிற்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் விண்வெளித்துறைக்கு இடம் கேட்டு மனு செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் பெருமைப்படுகிறீர்களா? இதுக்கெல்லாம் நான் பெருமைப்படலை. அப்போ எதுக்கு நீங்கள் பெருமைப்படுவீங்க? நான் எதற்காகவும் பெருமைப்பட மாட்டேன். நான் எப்போதும் சில நேரங்களில் கடவுளிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்வேன். எதற்கு தெரியுமா? என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் உலகமெங்கும் இருக்கிற நடக்க முடியாத ஏழை குழந்தைகள் நடப்பதற்கு உதவுகிற ஊன்றுகோலை தயாரிக்கிற உலோகத்தை என் ஆய்வுக்கூடம் கண்டறிந்ததே அந்த நாள் அன்றுதான் கடவுளிடம் நான் கோடி நன்றிகள் சொன்னேன். அன்பின் பாதையில்தான் அறிவு பயணிக்க வேண்டும் என்று கலாம் நிரூபித்து காட்டினார். அதைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவு அன்பின் பாதையில் நடந்தால்தான் அன்பு தவமாக. நம்முடைய மகாசன்னிதானம் நாடெங்கும் சிந்தனைகளை விதைத்தவர், பட்டிமன்றங்களை பல்கலைக்கழகங்களாக நடத்தியவர், ஆன்மீக இயக்கத்தில் எழுச்சியை கண்டவர், அறிவு இயக்கத்திலும் எழுச்சி கண்டவர். எதையும் அறிவியல் பார்வையோடு பார்க்கிற ஆன்மீகவாதி. குன்றக்குடிக்கு அருகே ஒரு கிராமம், குரட்டி என்ற ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசைகள் திடீர் திடீரென தீப்பிடித்தது. தீப்பிடித்த குடிசைகளை கண்டு பயந்து போய் மக்கள் மந்திரவாதிகளிடம் போனார்கள். கொள்ளிவாய் பிசாசின் வேலை என்று நம்முடைய குன்றக்குடி அடிகள் பெருமான் அந்த கிராமத்துக்கு போய் ஆறுதல் கூறிவிட்டு, தீப்பிடிக்கிறது என்ன நம்ம பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு, காரைக்குடியின் மைய மின்வியதில் ஆய்வக விஞ்ஞானிகளை, சிக்கிரி விஞ்ஞானிகளை அழைத்து வந்து குன்றக்குடியில் குரட்டி கிராமத்தின் குடிசைகள் ஏன் தீப்பிடிக்கிறன என்று கண்டுபிடிங்கள் என்றாங்க. குடிசைகளை பூரா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தார்கள். கூரைகளுக்கு கீழே வெண் பாஸ்பரஸ் என்ற ஒரு வேதிப்பொருள் இருந்தது. அது சூரிய ஒளி பட்டால் தீப்பிடித்துவிடும். இரவு நேரத்தில் யாரோ சமூக விரோத சக்திகள் கூரைக்கு கீழே நச்சு வேதிப்பொருளை வைப்பதும், காலை நேரத்தில் சூரிய ஒளி பட்டதும் குடிசைகள் தானாக தீப்பிடிப்பதுமாக இருந்தது. ஆனால் மக்களோ மந்திரவாதி வேலை என்று நம்பினார்கள். இதை நம்முடைய மகாசன்னிதானம் விஞ்ஞானிகளை வைத்து கண்டறிந்த பிறகு விஞ்ஞானிகள் புறப்பட்டாங்க. உங்கள் வேலை இன்னும் முடியலை. சயின்டிஸ்ட்லாம் சொன்னாங்க, ஐயா நாங்கள் தான் சொல்லிட்டோமே, இது ஒரு கெமிக்கல் வேலை, யாரோ ஒரு நச்சு வேதிப்பொருளை பயன்படுத்துகிறாங்க, அந்த வேலை முடிஞ்சிருச்சே. நாங்கள் இல்லை, நீங்கள் கூரைகள் எரிவதை ஆய்வு செய்தீர்கள், கூரைகள் எரிவதை ஆய்வு செய்தீர்கள், கூரைகளுக்கு கீழே வீடுகளுக்குள்ளே இருக்கிற அடுப்புகள் ஏன் எரியவில்லை என்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அடுப்புகளை நீங்கள் எரிய வைக்க வேண்டும். கூரை எரிவதை நிறுத்துவதல்ல உங்கள் பணி, குடிசைகளின் அடுப்புகளை எரிய வைப்பதுதான் உங்கள் பணி என்றார்கள். வார் எகென்ஸ்ட் பாவர்த்தி, வறுமை எதிர்த்த ஒரு போரை குன்றக்குடி ஆதீனமும் மைய மின்வியல் ஆய்வகமும் இணைந்து நடத்தியது 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு. பின்பு இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் குன்றக்குடி மாடல் என்று பிரகடனம் செய்தார். அறிவும் அன்பும் இணைந்து செல்கிற பாதை நாட்டை வளமாக்கும் என்பதற்கான அடையாளம் இது. நண்பர்களே, இங்கு சொன்னார்கள், இன்னும் சில நாட்களில் விடுதலை விழா வருகிறது. 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று 76வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நாட்டு விடுதலை விழா எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நாட்டு விடுதலைக்கு தன்னை தாரை பார்த்த எத்தனை மகத்தான மனிதர்கள், எத்தனை போராளிகள், அவர்களையெல்லாம் இந்த தேசம் நினைவு கூற வேண்டும். ஒற்றை மனிதன் தன் எல்லா சொத்துக்களையும் விற்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதேசி போராளியாக 2 கப்பல்களை வாங்கினார். சுதேசி போராளியாக முதல் வர்த்தகத்தில் பன்னாட்டு வர்த்தகத்தை எதிர்த்து சுதேசி வர்த்தகத்தை ஆரம்பித்த சுதேசி போராளி அவன்தான். முதலில் தூத்துக்குடி மில் தொழிலாளர்களுக்காக போராட்டத்தை நடத்திய முதல் கம்யூனிஸ்ட் வாவுசி அவர்கள். அந்த வாவுசி 2 கப்பல்கள் வருகிற போது அவரது மகன் உலகநாதன் இறந்து விட்டான். மனைவி தலைப்பிரசவத்தில் தடுமாறுகிறாள். உறவுகள் சிதம்பரம் பிள்ளை ஊருக்கு வாருங்கள் என்று கடிதம் அனுப்புகிறது. ஒற்றை வரியில் அவர் சொன்னார், கப்பல்களோடு வந்தால் வருவேன், இல்லை என்றால் கடலில் விழுந்து மாய்வேன் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு 2 கப்பல்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிறது. எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் கேலியோ என்ற 2 கப்பல்கள். அப்போது பாரதி சொல்கிறான், எஸ்எஸ் லாவோ, எஸ்எஸ் கேலியோ என்ற 2 கப்பல்களும் தூத்துக்குடி துறைமுகத்தை தொடுகிற காட்சியை கவிதை வரியில் பாரதி சொல்வான். பிள்ளைப்பேரே இல்லாத ஒரு புனித பெண்ணுருத்தி ஏக காலத்தில் 2 பிள்ளைகளை பெற்றால் என்ன மகிழ்ச்சி அடைவாளோ, அப்படி பாரத மாதா மகிழ்ச்சி அடைகிறாள் என்று பாரதி சொல்வான். கப்பல்கள் தொட்டது சாதனை அல்ல, நடுக்கடலில் அவன் கப்பலை சிறை வைத்துவிட்டு வெள்ளை ஏகாதிபத்தியம் விளக்கி கேட்டது. அந்த தன்மான தமிழன் சொன்னான், நடுக்கடலில் உப்புக்காற்றில் என் கப்பல் துருப்பிடித்து அழியுமே ஒழிய ஒருபோதும் நான் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு விற்க மாட்டேன் என்று சொன்ன தன்மான தமிழனவன் வெள்ளைக்கார நீதிபதி பின்கே தீர்ப்பு எழுதுகிறார். சிதம்பரம் பிள்ளையின் எலும்பு கூடு கூட ராஜ துரோகமானது என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு அவர் விதிக்கப்பட்ட தண்டனையை கேட்டு சிதம்பரத்தின் உடன்பிறந்த தம்பி பைத்தியமாகி போகிறார். அவர் உடன்பிறந்த தம்பி நீதிமன்றத்திலே மீனாட்சுந்தரம் பைத்தியமாக ஓடுகிறான் சட்டையை கிழித்து கொண்டு. அப்போது வாவூசி சொல்கிறார் தன் ஊர் மக்களை பார்த்து, என் அருமை தூத்துக்குடி வாழ் மக்களே, எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை கேட்டு என் உடன்பிறந்த தம்பி பைத்தியமாகிவிட்டான். இந்நேரம் அவன் தூத்துக்குடி நகரத்தில் எச்சில் இலைகளை பொறுக்கிக் கொண்டு நாய்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பான். என் பொருட்டு அவனுக்கு ஒருவேளை உணவை தாருங்கள். என் தம்பி உடைகளை கிழித்துக் கொண்டு தூத்துக்குடி தெருக்கிலே திரிந்து கொண்டிருப்பான். என் அருமை தூத்துக்குடி வாழ் பெருமக்களே, என் பொருட்டு அவனுக்கு ஒரு மாற்று உடை தாருங்கள் என்று கேட்டார். தேசத்திற்காக தன்னையே தந்தவர் தன் தம்பியின் பொருட்டு கேட்ட இரவலர் போன்ற நிலையை எண்ணி பார்க்கிற போதுதான் கண்களை விற்று இந்த சித்திரம் வாங்கினோமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. விடுதலை விழா என்பது பள்ளி வளாகத்தில், கல்லூரி வளாகத்தில், சட்டமன்ற வளாகத்தில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களின் வளாகங்களில் கொடியேற்று விழாவாக, அரசு விழாவாக முடிந்து போகிறது. ஆனால் இந்த விழா ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று மகாகவி பாரதி பாடினானே, அப்படிப்பட்ட மக்கள் விழாவாக மாற வேண்டும். ஒவ்வொருவரும் தன் வீட்டு விழாவாக நாட்டு விழாவை கொண்டாட வேண்டும். அந்த நிலைதான் உண்மையான சுதந்திரத்தை நாம் உணர்ந்ததாக பொருள். அந்த நிலை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். மகாகவி பாரதி சொல்வான், அவன் ஒருபோதும் செல்வத்திற்கு விலை போகவில்லை. செட்டிநாட்டுக்கு வருவார் பாரதி காரைக்குடி. அவரது கவிதையை பாராட்டி செல்வந்த சீமான்கள் முழு 100 ரூபாய் தாளை பரிசாக தருவார்கள். அவன் வீட்டில் வறுமை தூங்குகிறது, அடுப்பில் பூனைகள் உறங்குகிறது, பாலுக்கும் கூழுக்கும் பிள்ளைகள் அழுகின்றன. அந்த முழு 100 ரூபாய் தாளை புரட்டி பார்த்துவிட்டு, சாகா வரம்பற்ற என் கவிதைக்கு இந்த காகிதம்தானா சன்மானம் என்று சுக்கல் சுக்கலாக கிழித்தறிப்பான். ஒருபோதும் அவன் செல்வத்திற்கு விலை போகவில்லை. செல்வாக்கிற்கு அடிமைப்பட்டானா? திருவள்ளிக்கேணியில் அவன் சந்திக்கிறாள். சென்னையில் மகாத்மா காந்தியடிகளை சந்தித்து, தடைகளை தாண்டி சந்தித்து காந்தியிடம் கேட்கிறான், இன்று மாலை நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும். யார்? பாரதி கேட்கிறான் மகாத்மா காந்தியடிகளிடம். காந்தியடிகள் உதவியாளரை அழைத்து நாட்குறிப்பை பார்க்க சொல்கிறார். நாட்குறிப்பை பார்த்துவிட்டு காந்தியடிகள், இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்கிறார். பாரதி வேகமாய் எழுகிறான், சாரி மிஸ்டர் காந்தி அவர்களே, இன்றுதான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். உங்களுக்கு பதிலாக நான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவேன் என்று சொல்லிவிட்டு சிங்க நடையிட்டு வெளியே போகிறார். அதிர்ந்து போய் காந்தியடிகள் கேட்டார், யார் இவர் என்று? இவர்தான் எங்கள் தேசிய கவி என்று அருகே இருப்பவர் சொன்னார். இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர், பத்திரப்படுத்தி வையுங்கள் என்று காந்தியடிகள் சொன்னார். நாமோ பாரதியையும் பாதுகாக்க தவறிப்போனோம், காந்தியடிகளையும் பாதுகாக்க தவறிப்போனோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினான். அது அவனுக்கு வெறும் பாட்டல்ல, அதுதான் அவன் வாழ்க்கை. புதுச்சேரி கடற்கரையில் புயல் அடித்த போது காகங்களுக்கு கல்லறை கட்டி கொண்டிருந்தான் பாரதி. என்னப்பா காகத்தை புதைக்கிறாய், இதுவும் நம்ம ஜாதிதான் என்று சொன்னான். அப்போது பாடினான் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினான். நாம் படிப்பது எதற்கு? வாழ்க்கையில் ஏற்று நடப்பதற்கு. அதனால்தான் அவனது பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனை? விநாயகரிடம் பாரதி வேண்டுகிறான், என்ன வேண்டுதல்? நம் பிள்ளைகளோ தேர்வில் வெற்றி பெற 108 தேங்காய்களை உடைப்போம் என்று அவருக்கு உடைப்பார்கள். ஆனால் பாரதி எப்படி பிரார்த்திக்கிறான்? இந்த மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்னரல் பெற வேண்டும், அங்கன ஆகுக அருள்புரிக தேவதேவா என்றான். அப்படிப்பட்ட பிரார்த்தனை தான், என்னுடைய முயற்சியால், மனித முயற்சியால் தான் எதுவும் வெற்றி பெற வேண்டும், அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிற இறை நம்பிக்கையும் மனித முயற்சியும் இணைந்து பயணிப்பதுதான் உண்மையான ஆன்மீக தடம் என்று பிரகடனம் செய்தவன் பாரதி. அந்த தடத்திலே தான் இன்றைக்கு நாம் பயணிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு கிதேந்திரன் என்ற மாணவன் சாலைபத்தில் சிக்கிக்கொண்டான். அன்பே தவம், எது அன்பே தவம்? சாலைபத்தில் சிக்கிக்கொண்ட கிதேந்திரன் மூளைச்சாவை சந்திக்கிறான். அவனது அருமை பெற்றோர் மருத்துவர்கள் அசோகன் புஷ்பாஞ்சலி அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். மூளைச்சாவை சந்திக்கிற தன் பிள்ளையின் மூலம் சிலரை வாழ வைக்கலாமே என்று. மரணம் நிச்சயம் என்ற நிலையில், மூளைச்சாவை சந்தித்து பிழைப்பதற்கு வாய்ப்பிருந்த நிலையிலும், இதேந்திரன் இதயத்தை இன்னொரு சிறுமிக்கு அபிராமி என்ற பெண்ணுக்கு மாற்றி பொருத்துவதற்கு அசோகனும் புஷ்பாஞ்சலியும் முடிவு செய்கிறார்கள். அசோகன் புஷ்பாஞ்சலியினுடைய அனுமதியின் பேரில் ஹிதேந்திரனின் இதயம் தேனாம்பேட்டை அப்பளோ மருத்துவமனையில் ஹிதேந்திரன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அபிராமிக்கு அந்த இதயம் கொண்டு போக போகிறார்கள். சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து செரியன் மருத்துவமனைக்கு போக வேண்டும். மிக குறைவான நேரத்தில் பயணித்தால்தான் அந்த இதயம் உயிர் வாழும். பிரிக்கப்பட்ட இதயத்தை குறித்த நேரத்தில் பொருத்த வேண்டும். எப்போதுமே நம் காவல்துறை பாதுகாப்பு பணியை மிக உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு செய்கிற பணியை ஒரு இதயம் பயணிப்பதற்கு அன்றுதான் செய்தார்கள். மிக குறைவான நொடிகளில் அந்த இதயம் பயணித்து அபிராமிக்கு பொருத்தப்பட்டது. எண்ணி பார்க்கிறோம் நண்பர்களே, எது உண்மையான அன்பு? அந்த திசையை நோக்கி இன்றைய சமூகம் சிந்திக்க வேண்டும். ஒரு பள்ளியில் மாணவ செல்வங்கள் வரிசையாக வகுப்பறைக்குள் போகிறார்கள். வகுப்பறைக்குள் அவர்கள் போய்கொண்டிருக்கிற போது அந்த பள்ளிக்கு ஒரு ஒற்றைக்கண் உருவம் வருகிறது. எல்லா மாணவர்களும் அச்சத்தால் அலறி ஓடுகிறார்கள். ஒற்றைக்கண் ராட்சசி பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார் என்று. ஒரு மாணவன் அந்த உருவத்தை உற்று பார்த்தான். அவனுக்கு புரிந்தது, வகுப்பில் படிக்கிற மணியோட அம்மான்னு. உடனே கத்துனாடே, இது நம் மணியோட அம்மா, ஒற்றைக்கண் உருவம், மணியோட அம்மா என்று அவன் கத்திய பிறகு மணி என்ற அந்த மாணவன் நிமிர்ந்து பார்க்குறான், அந்த அம்மா தான். அப்படியே அம்மாவை கண்ணாலே எரிக்கிற மாதிரி பார்த்தான். எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்த? ஏழை தாய், காய்கறிகளை விற்று தன் மகனை பள்ளிக்கு அனுப்புகிற ஏழை தாய். அவள் வருத்தப்பட்டு தன் மகன் கேட்டவுடன் அப்படியே ஆடிப்போனான். எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்த நீ, செத்து போகலாம், எதுக்கு இப்படி இருக்கிற அப்படின்னு மாணவர்கள்லாம் என்னை கேலி பேசுகிறாங்க. அந்த தாய் அழுது கொண்டே வீட்டுக்கு போய்விட்டாள். அந்த இரவு முழுவதும் அழுதான். காலம் உருண்டோடியது. மணி நன்கு படித்தான், வளர்ந்தான், பட்டம் பெற்றான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான். கொஞ்ச நாள் கழித்து அவனுடைய பள்ளி அவனுக்கு பாராட்டு விழா நடத்தியது. பாராட்டு விழா நடத்திய பள்ளிக்கு வருகிறான், விருதுகளை பெறுகிறான். பிறகு அவனுக்கு ஒரு நினைவு வந்துச்சு, இந்த பள்ளிக்கூடத்து பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்கு என்று பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டை தேடுகிறான். அது வீடல்ல, ஓலை குடிசை. குனிஞ்சு உள்ளே போகிறான். நல்ல இருட்டு, ஒரு விளக்கு எரியுது. அந்த விளக்கு எரிவதா அணைவதா என்று தடுமாறிக்கிட்டு விளக்கொளி. இந்த மங்களான விளக்கொளியில் பார்க்கிறான் ஒரு கோரை பாயில் ஒரு முதிய கிழட்டு உருவம் சுருண்டு படுத்து கிடக்கு. கையில் ஒரு காகிதம், பிடுங்கி பார்க்கிறான். அன்புள்ள மணிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அம்மா அவனுக்கு எழுதிய கடிதம். அதை படிக்கிறான். அன்புள்ள மணிக்கு, நீ நன்றாக இருக்கிறாயா? இப்படி கேட்கக்கூட எனக்கு விருப்பமில்லை. இப்படி கேட்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. நீ என்னை வெறுக்கிறாய், ஆனால் இந்த அம்மா எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறாள். மகனே, மணியே, கண்மணியே, என் கண்ணின் மணியே, உனக்கு கடைசியாய் ஒரு செய்தி. என்ன தெரியுமா? நீ பிறந்து சில நாட்கள் இருக்கும், ஒரு விபத்தில் உன் ஒரு கண் போய்விட்டது. அப்போது இந்த அம்மா துடித்த துடிப்பு கொஞ்சமல்ல. மருத்துவர்கள் கால்களில் விழுந்து மன்றாடினேன். என் மகன் மணி ஒரு கண்ணோடு உலகத்தில் வாழ முடியாது, வாழக்கூடாது. அவனுக்கு இரண்டு கண்களும் வேண்டும். அதற்காக என் கண்களில் ஒரு கண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் இரண்டு கண்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மகனே, மணியே, கண்மணியே, என் கண்ணின் மணியே, என் கண்மணியில் ஒன்றை எடுத்துத்தான் உனக்கு பொருத்தி இருக்கிறார்கள். அந்த கண்மணி வழியாக எப்போதும் இந்த அம்மா உன்னோடு தான் இருக்கிறேன், உன்னிடமிருந்து விடைபெறும். படி எத்தனை மணிகள் கண்மணிகளாய். இதுதான் அன்பே தவம். எது உண்மையான அன்பே தவம் எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே.
நேர்களே, இதுவரை நீங்கள் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து நடத்தும் 5வது புத்தக திருவிழாவில் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஆற்றிய சிறப்பு சொற்பொழிவினை நமது பண்பலையில் கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.